சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளியில் இஸ்ரேலுக்கு ஈரான் கொடுத்த அதிர்ச்சி, தடை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தீர்மானம், ஈராக்கிலிருந்து வெளியேறும் அமெரிக்க படை உறுதி செய்து அறிவித்தார் ஜோ பைடன், ஈரானின் தாக்குதலுக்கு G7 பதிலளிக்க வேண்டும் ஜெர்மனி விடுத்துள்ள எச்சரிக்கை. இதேவேளை உலக நாடுகளை மூன்றாம் உலகப் போருக்கு இழுக்கும் போர்கள், அணு ஆயுத போர் வெடிக்கும் அபாயம் எச்சரிக்கும் வல்லுநர்கள். இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீன நில உரிமைக்காக ஏற்பட்ட யுத்தம் தற்போது மூன்றாம் உலக யுத்தத்தின் விளிம்பில் கொண்டு போய் சேர்த்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இந்த இரண்டு நாடுகளை சேர்த்து தற்போது மொத்தம் 8 நாடுகள் நேரடியாக தலையிட்டுள்ளன. அதாவது இஸ்ரேல், பலஸ்தீன், லெபனான், ஈராக், எகிப்து, சிரியா, அமெரிக்கா, சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் போரில் நேரடியாக தலையிட்டுள்ளன. லெபனான், ஈராக், எகிப்து, சிரியா, பலஸ்தீன் பக்கம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவும் சீனாவும் தலையிட்டு இரண்டு நாடுகளுமே பலஸ்தீன் என்ற தனிநாட்டை உருவாக்க வேண்டுமென்ற உத்தரவை பிறப்பித்தது. ஈரான் தாக்குதலை தொடர்ந்து போர் இன்னும் தீவிரத்தை எட்டியுள்ளது. ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டுமென்று நெதஞ்சாகவும் கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகின்றார். இதனால் இது மூன்றாம் உலகப் போராக வெடிக்கலாம் என்ற அச்சமும் தற்போது எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் இரண்டு போர்கள் ஒரே நேரத்தில் நடக்கின்றன. இரண்டு போர்களிலும் அமெரிக்கா தலையிட்டுள்ளது. ஒன்று ரஷ்ய போர், இன்னொன்று இஸ்ரேல் போர். இரண்டுமே கொள்கை நில ரீதியான கடுமையான போர்கள். பல நாடுகள் இதில் தலையிட்டிருக்கின்றன. இந்த காரணங்களுக்காக மூன்றாம் உலக போர் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அணு ஆயுத போராக இது உருவெடுக்கும் அச்சமும் உள்ளது. உக்ரைனை மண்டி போட வைக்க ஏற்கனவே ரஷ்யா அணு ஆயுதத்தை எடுக்கும் திட்டத்தில் உள்ளதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலின் வலிமையை காட்ட ஹமாஸை மொத்தமாக தலைமுறை தலைமுறையாக அழிப்போம் என்று இஸ்ரேல் கோரி வருகின்றது. இது மட்டுமல்லாமல் ஈரான் மீது தமது தாக்குதல் உறுதி என்று நிதஞ்சாக தெரிவித்திருக்கின்றார். அதனால் அவர்களும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம், அல்லது இந்த போர் அணு ஆயுத போராக மாறினாலும் அச்சப்படுவதற்கு இல்லை என்றே வல்லுநர்கள் கணிக்கின்றார்கள். ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதற்கு எதிராக இஸ்ரேலுக்கு IRGC தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஈரானிய அணுசக்தி நிலையங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் ஒரு பிரிவின் தலைமை தளபதி இஸ்ரேல் அணு ஆயுதங்களை பின்தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் அதை குறிவைத்து தாக்குவதாக அச்சுறுத்தியுள்ளார். சியோனிச எதிரியின் அணுசக்தி வசதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் அனைத்து இலக்குகளிலிருந்தும் தேவையான அனைத்து தகவல்களும் எங்கள் வசம் உள்ளன. இவ்வாறு IRGC-யின் தளபதி கூறியதாக தஸ்னிம் செய்தி இணையதளம் கூறுகின்றது. அடுத்து இஸ்ரேலின் மீதான ஈரானின் எதிர்பாராத தாக்குதலை அடுத்து ஈரானின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் தயாரிப்பாளர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து கூட்டப்பட்ட ஒன்றியத்தின் முதலாவது அமர்விலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் ஈரானை தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் முக்கியம் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் சார்ல்ஸ் மைக்கேல் கூறியிருக்கிறார். இதேவேளை உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அந்த நாட்டிற்கு ஆளில்லா விமானங்களை விற்பனை செய்ததற்காக ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் மீது பல்வேறு தடைகளை ஏற்கனவே விதித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஈரானிய தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் பதிலளித்தால் அதன் விளைவு பெரும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். அவ்வாறு நடந்தால் இது ஒரு பிராந்திய போராக மாறுவதற்கான சாத்தியம் உள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானிய படைகள் செயல்படுகின்ற இரு நாடுகளான சிரியா மற்றும் ஈராக் ஜோர்டானுக்கு அருகில் இருப்பதால் எங்களுக்கு கூடுதல் பாதிப்பு ஏற்படும். நாங்கள் நெருப்பின் நடுவில் இருக்கின்றோம். எங்கள் சொந்தத்தை பாதுகாக்கவும் இந்த அதிகரிப்பை தடுக்கவும் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்வோம். இதனை இருதரப்பிடம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஜோர்டான் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற எந்த ஒரு எரிகணைகளையும் நாங்கள் அகற்றுவோம். எனவே இதை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தெளிவுபடுத்துகின்றோம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஈராக்கின் திசையிலிருந்து வந்து தெற்கு ஜோர்டான் மீது பறந்த ஈரானிய ஆளில்லா விமானங்கள் இடைமறிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானுடனான மோதலை காசாவிலிருந்து திசை திருப்ப பயன்படுத்துகின்றார் என்றும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார். மறுபுறம் ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகளை திரும்ப பெற முடிவு செய்துள்ளதாக ஈராக், அமெரிக்கா கூட்டாக அறிவித்திருக்கின்றன. அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் அதிபர் ஜோ பைடன் மற்றும் ஈராக் பிரதமர் முகமது ஷியா அல் சூடானி இடையே இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. ஈராக்கில் தற்போது 2500 அமெரிக்க துருப்புகள் உள்ளன. அவற்றில் சில துருப்புகளை தவிர மற்றவற்றை அமெரிக்கா திரும்ப பெறுவதாக தெரிவித்துள்ளது. காசா இஸ்ரேல் போருக்கு பிறகு இரு நாட்டிற்கும் இடையில் விரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக இஸ்ரேல் சார்பில் அமெரிக்கா ஈராக்கில் உள்ள தளங்களை தாக்கியது அந்த நாட்டு மக்களை கோபத்திற்கு உள்ளாக்கியது. மேலும் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற இனப்படுகொலைக்கு அமெரிக்கா முழு ஆதரவையும் கொடுத்து வருவது ஈராக் உட்பட மத்திய கிழக்கு நாடுகளிடையே அமெரிக்காவிற்கு எதிராக பல எதிர்ப்புகள் தொடங்குவதற்கு காரணமாக அமைந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் ஈராக் மற்றும் சிரியாவிற்குள் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் ஈராக் ராணுவ வீரர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டார்கள். இதனால் அமெரிக்க படைகள் ஈராக்கிலிருந்து வெளியேற கோரி போராட்டங்கள் இடம்பெற்றது. மேலும் ஈராக் பாதுகாப்பு குழு அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பலத்த கண்டனம் தெரிவித்ததுடன் அமெரிக்க படைகள் ஈராக்கிலிருந்து வெளியேற நடவடிக்கை எடுக்கும்படி அரசை வலியுறுத்தியது. அதேபோல் வடக்கு ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது ஈரான் ஆதரவு குழுக்கள் நடத்திய தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்ட நிலையில் அமெரிக்கா பின்வாங்குவதற்கு இது முக்கியமான காரணம் என்றும் கூறப்படுகின்றது. மறுபுறம் பார்த்தால் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல்களுக்கு G7 அமைப்பிடமிருந்து உரிய பதில் கிடைக்க வேண்டும் என்று ஜெர்மனியின் வெளிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். G7 அமைப்புடன் இத்தாலியில் இடம்பெற்ற கூட்டத்தில் விவாதித்தது குறித்து தெரிவிக்கையில் இவ்வாறு கூறினார். ஈரானின் இந்த எதிர்பாராத தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் G7 அமைப்பில் இஸ்ரேல் ஈரான் தாக்குதல்கள் குறித்து கூடுதலாக விவாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இந்நிலைமை மேலும் அதிகரித்தால் இருநாட்டு மக்களுக்கும் ஆபத்து என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் அமெரிக்காவும் பல நட்பு நாடுகளும் ஒரு பரந்த பிராந்திய மோதலை தூண்டும் அபாயத்தை தூண்ட வேண்டாம் என்று வலியுறுத்தி இருந்தாலும் ஈரானை தாக்குவதா இல்லையா என்பதை எமது நாட்டுக்குள் நாமே தீர்மானிப்போம் என்று அமெரிக்காவின் கூற்றுக்கு வலுவான பதிலை நெதன்யாகு வழங்கியிருக்கின்றார். நெதன்யாகு அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களோ அவற்றையும் தாண்டி செயலில் ஈடுபட தவறினால் பலவீனத்தை காட்டி அதன் பரம எதிரிகளான ஈரான், ஹமாஸ், ஹிஸ்புல்லா போன்றவை மேலும் தாக்குதல்களை ஊக்குவிக்கும் இது காரணமாக அமையும் என்றும் பகிரங்கமாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் தங்களின் தாக்குதல் எப்படி அல்லது எப்போது நடத்தப்படும் என்பது குறித்த விவரங்களையும் அந்த நாடு இன்னும் தெரிவிக்கவில்லை. இஸ்ரேல் தங்கள் தாக்குதலில் கருத்தில் கொள்ளக்கூடிய ஈரானின் சில விருப்பநிலைகள் உள்ளதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேல் தனது சொந்த வான்வழி தாக்குதல்கள் மூலம் ஈரானிய செலமரியான தாக்குதல்களுக்கு பதிலளிக்க முடியும். குறிப்பாக ஈரானிய வான் பாதுகாப்பு பல அடுக்கு அமைப்பை விட பலவீனமானதாக கருதப்படுகின்றது. ஒரு சாத்தியமான இஸ்ரேலிய தாக்குதல் ஈரானின் புரட்சிகர காவலர்களின் தளங்கள் அல்லது அணு ஆராய்ச்சி வசதிகள் உட்பட மூலோபாய இடங்களை குறிவைக்கலாம். இது மிகவும் ஆபத்தானதாக மற்றும் ஆக்ரோஷமான தேர்வுகளில் ஒன்றாக அமையும். மேலும் ஈரானை மீண்டும் இஸ்ரேல் வசைப்பாடுமாறு கட்டாயப்படுத்தலாம். இது ஒரு பிராந்திய போரை தூண்டிவிடும். அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் அரபு நாடுகள் போரை தவிர்ப்பதில் மிகவும் ஆர்வமாக உள்ளன. ஆயினும் ஈரானின் தாக்குதல்களுக்கு பின்பு பதிலடி எப்படி கொடுப்பது என்று இஸ்ரேல் போர் அமைச்சரவை தொடர்ந்தும் விவாதிக்கின்றது. 1981 ஈராக்கிய அணு உலை மற்றும் 2007 சிரிய அணுமின் நிலையத்தின் மீது குண்டு வீசி தாக்கியதன் மூலம் அதன் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கருதப்படுவதற்கு எதிராக முன்கூட்டியே ராணுவ நடவடிக்கை எடுத்த வரலாற்றை இஸ்ரேல் கொண்டுள்ளது. தெஹ்ரான் தனது அணு ஆயுத நிலையங்கள் அமைதியான நோக்கங்களுக்காக இருப்பதாக வலியுறுத்துகின்ற அதேவேளை இஸ்ரேல் அவை ஆயுதமாக்கப்படலாம் என்று நம்புகின்றது. ஈரானின் பல அணுசக்தி தளங்கள் நிலத்தடியில் ஆழமாக மறைக்கப்பட்டு சாத்தியமான தாக்குதல்களுக்கு சவாலாக உள்ளன. இதன் விளைவாக பல மூலோபாயவாதிகள் இந்த வசதிகளை குறிவைக்க இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் உதவி தேவை என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ஈரானுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் முடிவு செய்தால் இஸ்ரேலுக்கு உதவுவதற்கு படைகளை அனுப்ப மாட்டோம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெளிவாக கூறியிருக்கின்றார். மற்றொரு இலக்கு ஈரானின் ஃபெனாப் அணு ஆராய்ச்சி மையமாக இருக்கலாம். இது இஸ்ரேலுக்கு மிக நெருக்கமான இடமாகவும் இஸ்ரேலிய நட்பு நாடான அஜர்பைஜானுக்கு தெற்கே 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது ஈரானின் முக்கியத்துவம் குறைந்த அணுசக்தி நிலையங்களில் ஒன்றாக இருந்தாலும் கூட அதை தாக்குவது இஸ்ரேலின் இராணுவ திறன்களை பற்றிய பலவான சமைச்சியை ஈரானுக்கு தெளிவுபடுத்தும் என்று இஸ்ரேல் கருதுகின்றது. நேரடி வான்வழி தாக்குதல்கள் அல்லது இணைய செயல்பாடுகள் மூலம் ஈரானிய இராணுவ நிறுவனங்கள் அல்லது முக்கியமான உள்கட்டமைப்பை இஸ்ரேல் இலக்கு வைக்கக்கூடும். மொசாட் புலனாய்வு அமைப்பின் ஆராய்ச்சி பிரிவின் முன்னாள் தலைவரான ஜிமா சயின் கருத்துப்படி இந்த தாக்குதல் மூலோபாயம் ஈரானிய பகுதிகளை தாக்கி பொதுமக்களின் உயிரிழப்புகளை குறைப்பதன் மூலம் ஒரு ஈரானிய தாக்குதல் தடுப்பு செய்தியை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஈரானிய மண்ணில் ஏதேனும் ஏவுகணையினது ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேலுக்கு குறிப்பிடத்தக்கதாக இருந்தாலும் அது முதல் முறையாக இருக்காது. முன்னாள் பிரதமர் நப்தி ஃபெனட் 2022 ஈரானில் இருந்து ட்ரோன் தளத்தை இஸ்ரேலிய படைகள் தனது உத்தரவின் பேரில் அளித்ததாக கூறினார். இஸ்ரேலிய விமானப்படை அதிகாரி ஒருவர் செய்தியாளர்களிடம் கூறுகின்ற போதும் இஸ்ரேலை பாதுகாக்க விமானப்படை தயாராக இருப்பதாகவும் தேவைப்படும் போது எதிர்வினையாற்றும் மற்றும் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாகவும் கூறினார். எப்படி எப்போது செயல்பட வேண்டும் என்பது பற்றிய முடிவுகள் எங்கள் அரசாங்கம் மற்றும் அமைச்சரவையிடம் உள்ளது என்றும் அவர் கூறினார். அடுத்த ஈரானில் உள்ள பொதுமக்கள் மற்றும் இராணுவ தளங்கள் மீதான சைபர் தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் ஈரானிய அணுசக்தி விஞ்ஞானிகள் மற்றும் பிற உளவுத்துறை நடவடிக்கைகளின் படுகொலைகளுக்கும் ஈரான் இஸ்ரேலை குற்றம் சாட்டியது. ஆனால் ஒருபோதும் இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை. ஈரானின் பெட்ரோல் நிலையங்கள் முதல் தொழில்துறை ஆலைகள் மற்றும் அணுசக்தி வசதிகள் வரையிலான உள்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் சைபர் தாக்குதல்களை நடத்தும் என்று நம்பப்படுகின்றது. மேலும் பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்புகளில் இவை மீண்டும் மீண்டும் கருதப்படுகின்றன. ஆற்றல் உற்பத்தி அல்லது விமான சேவைகள் போன்ற ஈரானின் மிகவும் பிரபலமான பகுதிகளில் இத்தகைய தாக்குதல்களை சந்திக்கலாம் என்றும், நேரடி விமான தாக்குதல்களைப் போலவே பொதுமக்கள் மீதான தாக்கத்தை குறைக்க மருத்துவமனைகள் போன்ற உள்கட்டமைகள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தவிர்க்கும் என்று தாங்கள் நம்புவதாக உளவுத்துறை அதிகாரிகள் கூறுகின்றார்கள். ஈரானுக்குள் நேரடி தாக்குதலுக்கு பதிலாக இஸ்ரேல் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அல்லது ஏமனில் உள்ள ஹவுதிகள் போன்ற பினாமி குழுக்களையும் தாக்கலாம். ஈராக் மற்றும் சிரியாவில் ஈரானின் சார்பாக இஸ்ரேலை தாக்கும் குழுக்களும் உள்ளன. இதற்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் ராணுவ பதிலடியை ஆலோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் பொருளாதார தடைகள் நீடிப்பது உட்பட ஈரானை தனிமைப்படுத்துவதற்கான ராஜதந்திர முயற்சிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் திட்டத்தின் மீது விரைவில் புதிய தடைகளை விதிக்கப் போவதாகவும், அதன் கூட்டாளிகள் மற்றும் கூட்டாளிகள் இணையான நடவடிக்கைகளை பின்பற்றுவார்கள் என்றும் எதிர்பார்ப்பதாக அமெரிக்கா கூறியது. இஸ்ரேல் வெளியுறவு மந்திரி ஈரானின் புரட்சிகர காவலர்களை பயங்கரவாத அமைப்பாக அறிவிப்பதில் அமெரிக்காவுடன் சேருமாறு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அழுத்தம் கொடுத்துள்ளார். இவ்வாறாக இஸ்ரேல் தன்னுடைய பதிலடியை பலவிதமாக ஈரானுக்கு வழங்க காத்திருக்கின்றது. இது எவ்வாறு இடம்பெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.